நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜனவரி மாதம் 23 தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தியரங்கில், அமெரிக்காவின் கிழக்கு பகுதியில் வீசி வரும் கடும் பனி காரணமாக 9 பேர் இதுவரை உயிரிழந்துள்ள நிலையில் அங்குள்ள நிலைமை குறித்த ஒரு பார்வை.
குளிர் ரொம்ப மோசமா இருக்கு. காத்து வந்து 35 மைல இருந்து 45 மைல் வரைக்கும் வேகத்துல அடிச்சிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் பயமா தான் இருக்கு வெளியே போறதுக்கு. கடைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா 45 நிமிஷத்துல இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நின்று அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காம நிறைய பேர் ரொம்ப அவஸ்தப்பட்டுகிட்டு இருக்காங்க.
நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தொடர்பான பல ரகசிய ஆவணங்களை இந்திய அரசு இன்று வெளியிட்டுள்ளது தொடர்பில் கோபாலகிருஷ்ண காந்தி அவர்களுடன் ஒரு உரையாடல்.
நேதாஜி விஷயத்தை எடுத்து இப்ப வந்து பாலிடிக்ஸ் யாரும் விளையாடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். நேதாஜி பிலாங்ஸ் டு தி நேஷன், ஹி பிலாங்ஸ் டு தி ஹிஸ்டரி. அந்த ஹிஸ்டரி சப்ஜெக்ட் வந்து ஸ்டடி பண்றதுக்கு இந்த ரெக்கார்ட் ரொம்ப தேவை.
ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் உறுப்பினர் நியமனம் தொடர்பில் ஏற்பட்டுள்ள சர்ச்சை, இலங்கையின் ஆரம்ப கல்வி மறுசீரமைக்கப்படுவது குறித்த செய்திகளும் நேயர் நேரமும் கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வழங்குபவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் சங்கீதா ராஜன்.
ஈரானுக்கான சீன தலைவரின் விஜயத்தில் இரு நாடுகளின் உறவுகளின் ஒரு புதிய அத்தியாயம் பற்றி இரண்டு நாடுகளின் தலைவர்களும் பேசியுள்ளனர். ஈரான் மீதிருந்த சர்வதேச பொருளாதார தடைகள் ஒரு வாரத்திற்கு முன்னர் நீக்கப்பட்டது முதல் அந்த நாட்டிற்கு உலகத் தலைவர் ஒருவர் மேற்கொண்ட முதல் விஜயம் இதுவாகும். அடுத்த 10 ஆண்டுகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை 600 பில்லியன் டாலர்களாக அதிகரிக்க சீன தலைவர் ஷி ஜின்பிங் மற்றும் ஈரான் தலைவர் ஹசன் ரவுஹானி ஆகியோர் இணங்கியுள்ளனர்.
我们一直决定将两国关系提升为全面战略伙伴关系。
ஷி ஜின்பிங்கே 10 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட காலத்தில் ஈரானுக்கு விஜயம் மேற்கொண்ட சீனாவின் முதல் தலைவராவார். அவர் ஈரானின் அதியர் மத தலைவர் அயாத்துல்லா அலி கமேனியை சந்திக்கவுள்ளார்.
மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் ஈரானின் தலையீட்டு தொடர்பில் அமெரிக்க அரசுத்துறை செயலர் ஜான் கெரி வருத்தம் வெளியிட்டுள்ளார்.
The United States remains concerned about some of the activities that Iran is engaged in other countries and we have expressed our concern about support.
சவுதி அரேபியாவில் பேச்சுக்கள் நடத்திய பிறகு பேசிய கெரி, சிரியாவின் உள்நாட்டு போரில் அதிபர் அசத்துக்கு ஆதரவளிக்கும் லெபனிய ஆயுதக்குழுவான ஹெஸ்புல்லாவுக்கு ஈரான் அளித்து வரும் ஆதரவை சுட்டிக்காட்டினார். ஈரானின் ஆக்ரோஷ நடவடிக்கை நிறுத்தி வைக்க அமெரிக்காவுடன் இணைந்து செயல்படுவதாக சவுதியின் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். சிரியாவின் பிரச்சினையில் முக்கிய பங்காற்றும் நாடுகளான ஈரான் மற்றும் சவுதிக்கு இடையிலான இந்த தகராறு சிரியாவின் அமைதி பேச்சுக்களில் சிக்கல் ஏற்படுத்துவதை தடுப்பதற்காக அங்கு நிலவும் பதற்றத்தை நீக்க அமெரிக்கா முயலுகிறது.
ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் 13 வயது பாலஸ்தீனிய சிறுமியொருவர் இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரியினால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். யூத குடியிருப்பு ஒன்றில் வைத்து அந்த சிறுமி பாதுகாப்பு அதிகாரியை கத்தியால் குத்த முற்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அங்கு இடம்பெறும் வன்முறைகளில் பலியான சமீபத்திய சம்பவம் இதுவாகும். வீட்டிலிருந்து வரும் முன்னர் குடும்பத்தாருடன் சண்டையிட்டுக் கொண்டு சாகும் நோக்கத்துடன் கத்தியொன்றுடன் அவர் வந்ததாக இஸ்ரேலிய பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். சம்பவம் நடந்து சிறிது நேரத்தில் அந்த இடத்திற்கு வந்த சிறுமியின் அப்பா கைது செய்யப்பட்டுள்ளார்.
அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரை பகுதியை மிகப்பெரிய பனிப்புயல் தாக்கியதால் 10 அமெரிக்க மாகாணங்கள் அவசர நிலையை பிரகடனம் செய்துள்ளன. அனைத்து போக்குவரத்தும் முடங்கி போயுள்ளன. நெடுஞ்சாலைகளில் சிக்கியிருந்த 100 அவசர முகாம்களை கென்டக்கி காவல்துறையினர் ஏற்பாடு செய்திருந்தனர். அமெரிக்க தலைநகர் வாஷிங்டன் டிசியில் 30 அளவிலான பனி காணப்பட்டது. நாளை ஞாயிறன்று வரை இந்த புயல் நீடிக்கும் என்று வானிலை ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். ஆயிரக்கணக்கானோர் வீடுகளில் மின்வெட்டு ஏற்பட்டுள்ளது.
டுனிசியாவில் நாடு முழுவதும் இரவு நேரத்தில் அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கு உத்தரவை அடுத்து நாட்டின் பாதுகாப்பு நிலவரம் குறித்து பேசுவதற்கு அந்த நாட்டு அரசாங்கம் அவசரமாக அமைச்சரவையை கூட்டியுள்ளது. டுனிசியாவில் நிலவும் நீண்டகால வேலையில்லா பிரச்சினை காரணமாக அங்கு ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஆர்ப்பாட்டங்கள் வன்முறைகளாக மாறியுள்ளதுடன் களவு மற்றும் சொத்துக்களும் உடைத்து சேதமாக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வறிய பகுதிகள் பலவற்றில் மக்கள் மன உளைச்சலுடன் உள்ளதாக தொலைக்காட்சியொன்றில் பேசிய அந்த நாட்டின் தலைவர் தெரிவித்தார்.
உலகின் முன்னணி கிரிக்கெட் வீரர்களில் ஒருவரான ஷிவ் நரேன் சந்தர்பால் சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். மிகவும் அதிரடியாக ஆடி ஓட்டக்குவிப்பில் ஈடுபடுவதில் அவர் முன்னணியிலும் மிகவும் அறியப்பட்ட ஒருவராகவும் இருந்தார். உலக அளவில் டெஸ்ட் விளையாட்டுப் போட்டிகளில் அதிக அளவில் ஓட்டங்களை குவித்த வீரர்களின் பட்டியலில் சந்தர்பால் 7வது இடத்தில் உள்ளார்.
செய்தி அரங்கில் முதலாவதாக பன்னாட்டுச் செய்தி ஒன்று. அமெரிக்காவின் கிழக்கு கடலோரப் பகுதிகளை ஒட்டியுள்ள பல மாநிலங்கள் கடந்த 100 ஆண்டுகளில் இல்லாத வகையில் கடுமையான பனி புயலில் சிக்கி தவிக்கின்றது. இதன் காரணமாக இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதுவரை குறைந்தது 9 பேர் அங்கு உயிரிழந்துள்ளார்கள். அமெரிக்காவின் 10 மாநிலங்களில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்த விரிவான தகவல்களை தருகிறார் சங்கீதா ராஜன்.
அமெரிக்காவில் கடந்த 100 ஆண்டுகளில் இல்லாத வகையில் மிகப்பெரியது என்று கருதப்படும் பனிப்புயல் ஒன்று அந்நாட்டின் கிழக்கு கடற்கரை பகுதியை தாக்கியதில் டெனசி, கென்டக்கி, வர்ஜீனியா, மேரிலாண்ட் உள்ளிட்ட 10 மாநிலங்களில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. மிக கடுமையான இந்த பனிப்புயல் சார்ந்த வானிலை காரணமாக இதுவரை குறைந்தது 9 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். அவர்களில் பெரும்பாலானோர் வட கெரோலைனாவில் இருந்துள்ளதாகவும் அங்குள்ள சாலைகள் ஆலங்கட்டி மழை மற்றும் அழுக்குப்படைந்த பனியால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் கூறுகின்றன. அம்மாநிலத்தில் 100,000 அதிகமான வீடுகளில் மின்வெட்டு ஏற்பட்டுள்ளது. பல மாநிலங்களில் போக்குவரத்தும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மக்களை வீடுகளிலேயே இருக்குமாறு நேற்றே அதிகாரிகள் எச்சரித்ததையடுத்து அங்குள்ள தெருக்கள் வெறிச்சோடி காணப்பட்டன. 7,000க்கும் அதிகமான விமானங்கள் இதுவரை ரத்து செய்யப்பட்டுள்ளன. நேற்று தொடங்கிய பனிப்புயல் இன்று வரை கடுமையாக இருந்து வருவதாக கூறுகிறார் வர்ஜீனியா மாகாணம் ஆர்லிங்டன் பகுதியில் வாழும் தமிழரான சுரேஷ்குமார்.
குளிர் ரொம்ப மோசமா இருக்கு. வெளியே யாரும் போக முடியல. குழந்தைங்கள்லாம் எதுவும் நாங்க வெளியே கூட்டிட்டு போல. வீட்டுக்குள்ளேயே தான் அடைஞ்சு கிடக்குறோம். காத்து வந்து 35 மைல்ல இருந்து 45 மைல் வரைக்கும் வேகத்துல அடிச்சிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் பயமா தான் இருக்கு வெளியே போறதுக்கு. பொது போக்குவரத்து எனக்கு தெரிஞ்ச ஹிஸ்டரியில 2 நாள் வந்து மெட்ரோ ரயில் க்ளோஸ் பண்ணது இதுதான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து எதிர்பார்க்கறாங்க பவர் அவுட்டேஜ் போயிடுச்சுன்னா மக்கள் டனல்ல மாட்டினால மாட்டிடுவாங்கன்றதுனால நேத்து இரவுல இருந்தே வந்து மெட்ரோ ரயில் பஸ் எல்லாம் பஸ் நேத்து சாயந்தரத்துல இருந்தே நிறுத்திட்டாங்க. வாகனங்கள் நான் நிறைய பாக்கல ரோட்ல, பட் கொஞ்சம் வாகனங்கள் தான் போகுது. கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் வண்டிங்க வந்து கிளீன் பண்ணி நைட்டு ஃபுல்லா நான் 12:30 வரைக்கும் முடிச்சிட்டு இருந்தேன். நைட்டு வரைக்கும் கிளீன் பண்றாங்க, பகலையும் கிளீன் பண்றாங்க. கிளீன் பண்ணினாலுமே அந்த பனிப்பொழிவு வந்து அடர்த்தியா வந்து விழுந்துட்டே இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமா இருக்கு
என்று கூறிய சுரேஷ்குமார், அவசரத்துக்கான மருத்துவ வசதிகளை அரசாங்கம் ஏற்பாடு செய்திருந்தாலும் மருத்துவமனைக்கு சென்று சேருவதே மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது என்றும் தெரிவித்தார்.
நானும் வந்து ஒரு மருத்துவத்துறையில தான் வேலை செய்யறேன். மருத்துவத்துறை பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து வேலை செய்யறவங்க கம்பல்சரி வேலை செய்யணுன்றதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தங்கறதுக்கான வசதி ஏற்படுத்தி கொடுத்து ஹாஸ்பிட்டல் ஃபங்க்ஷன் ஆகிற அளவுக்கு வந்து இங்க வந்து நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க. எமர்ஜென்சிக்கு மக்கள் போகணும் அப்படின்னா போய் சேர்றதுக்கான வசதி இருக்கான்னு தெரியல.
அத்துடன் இது இயல்பு வாழ்க்கையை மோசமாக பாதித்துள்ளது என்றும் நேற்று வெள்ளிக்கிழமை அன்றிலிருந்தே கடைகளில் உணவுப் பொருட்கள் போதாமல் இருந்ததாகவும் தெரிவித்தார் சுரேஷ்குமார்.
நேத்து மதியத்திலிருந்தே அவ இது அலுவலகம் எல்லாம் மூடியாச்சு. எல்லாரையுமே கம்பல்சரி வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி 1 மணிக்கெல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க. ஆபீஸ்ல இருந்து கிளம்பினோம்னா நேரா கடைக்கு தான் போனேன். தண்ணி, பால், பிரெட், உணவுப் பொருள்ல பாத்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் அத்தியாவசியமான தேவைகள் எல்லாமே வந்து நான் போறதுக்குள்ளேயே எல்லாம் காலி ஆயிடுச்சு. நான் ரொம்பவும் 2-3 கடைங்கள்லாம் அலைஞ்சேன். 2-3 கடைங்க பூட்டி இருந்தது. எல்லாரும் கடையை சாத்திட்டு சீக்கிரமா கிளம்பிட்டாங்க. இந்த மாதிரி குழந்தைக்கு தேவையான பொருள் மட்டும் எனக்கு கிடைச்சதுனால நான் கொஞ்சம் தப்பிச்சிட்டேன். கடைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா 45 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நின்னு அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காம நிறைய பேரை ரொம்ப அவஸ்தப்பட்டுகிட்டு இருக்காங்க
என்றார் சுரேஷ்குமார். இந்த பனிப்புயல் நாளை ஞாயிறன்று காலை வரை நீடிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
செய்தி குறிப்பை வழங்கியவர் சங்கீதா ராஜன். அடுத்து இந்திய செய்தி ஒன்று. இந்திய விடுதலை போராட்டத்தில் முக்கிய ஒரு நபராக இருந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் குறித்து இதுவரை காலமும் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்த பல ஆவணங்களை இந்திய அரசு இன்று பொதுமக்களின் பார்வைக்காக வெளியிட்டது. எனினும் இன்னும் சில ஆவணங்கள் ரகசியமாகவே வைக்கப்பட்டுள்ளன. இந்திய அரசின் இந்த முன்னெடுப்பு குறித்து நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன்.
இந்திய விடுதலை போராட்ட வீரர் சுபாஷ் சந்திரபோஸ் தொடர்பான 100 ரகசிய ஆவணங்களை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று வெளியிட்டுள்ளார். சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்த தினமான இன்று தேசிய ஆவண காப்பகத்தில் இந்த கோப்புகள் டிஜிட்டல் முறையில் வெளியிடப்பட்டன. சுபாஷ் சந்திரபோஸின் குடும்ப உறுப்பினர்கள் இந்த நிகழ்வின் போது உடனிருந்தனர். இனி ஒவ்வொரு மாதமும் போஸ் தொடர்பான 25 ரகசிய கோப்புகளை வெளியிடுவதற்கு இந்திய தேசிய ஆவண காப்பகம் திட்டமிட்டுள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் சுபாஷ் சந்திரபோஸின் குடும்ப உறுப்பினர்களை நரேந்திர மோடி சந்தித்து பேசினார். அதற்கு பிறகு சுபாஷ் சந்திரபோஸ் தொடர்பான ரகசிய ஆவணங்கள் விரைவில் வெளியிடப்படும் என்று அறிவித்தார். அதன்படி இப்போது இந்த ஆவணங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. தற்போது வெளியிடப்பட்டிருக்கும் 100 கோப்புகளில் 33 கோப்புகள் பிரதமர் அலுவலகத்திலிருந்து கடந்த டிசம்பர் 4ஆம் தேதியன்று தேசிய ஆவண காப்பகத்திற்கு கையளிக்கப்பட்டவையாகும். இதற்கு பிறகு உள்துறை அமைச்சகம், வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஆகியவையும் தங்கள் வசம் இருந்த சுபாஷ் சந்திரபோஸ் தொடர்பான ஆவணங்களை தேசிய ஆவண காப்பகத்திடம் கையளிக்கும் பணிகளை துவங்கின. தற்போது வெளியிடப்பட்டிருக்கும் 100 கோப்புகளில் பிரதமர் அலுவலகத்தில் இருந்தவை தவிர பிற கோப்புகள் இந்திய அரசுக்கும் ஜப்பான் ரஷ்ய அரசுகளுக்கும் இடையில் சுபாஷ் சந்திரபோஸ் தொடர்பாக நடந்த கடித போக்குவரத்து தொடர்பானவை. இந்திய விடுதலைக்காக போரிடும் நோக்கில் இந்திய தேசிய ராணுவம் என்ற பெயரில் படை ஒன்றை உருவாக்கிய சுபாஷ் சந்திரபோஸ் 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 18ஆம் தேதி தைப்பேயில் நடந்த ஒரு விமான விபத்தில் மரணமடைந்தார் என கூறப்பட்டது. ஆனால் இதனை பலர் ஏற்கவில்லை. இதையடுத்து அவரது மரணம் தொடர்பாக ஆராய்வதற்காக இதுவரை 3 ஆணையங்கள் இந்திய அரசால் அமைக்கப்பட்டன. அவற்றில் 2 ஆணையங்கள் போஸ் அந்த விமான விபத்தில் மரணமடைந்து விட்டதாக கூறின. ஆனால் 3வதாக அமைக்கப்பட்ட நீதியரசர் M.K. முகர்ஜி தலைமையிலான ஆணையம் அவர் அந்த விமான விபத்திற்கு பிறகும் உயிருடன் இருந்திருக்கலாம் என கூறியது. இதனால் சுபாஷ் சந்திரபோஸ் மரணம் தொடர்பான சர்ச்சைகள் தொடர்ந்து வந்தன. இதையடுத்து சுபாஷ் சந்திரபோஸ் தொடர்பாக அரசிடம் இருக்கும் ரகசிய ஆவணங்களை வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கைகள் தொடர்ந்து எழுந்து வந்தன. தற்போது 100 ரகசிய ஆவணங்கள் வெளியிடப்பட்டிருக்கும் நிலையில் பிரதமரின் இந்த முயற்சியை வரவேற்பதாக சுபாஷ் சந்திரபோஸ் குடும்பத்தின் செய்தி தொடர்பாளரான சந்திரகுமார் போஸ் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார்.
நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தொடர்பிலான ரகசிய ஆவணங்களை இந்திய அரசு வெளியிட்டுள்ளது குறித்து காந்திஜி மற்றும் ராஜாஜியின் பேரனும் முன்னாள் ராஜதந்திரியும் எழுத்தாளருமான கோபாலகிருஷ்ண காந்தி அவர்களுடன் பேசினேன்.
இது ரொம்ப முக்கியமானது. ஹிஸ்டரி எழுதுறதுக்கு இது ரொம்ப முக்கியமானது. அதை நான் வரவேற்கிறேன். அது எல்லாரும் இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இத்தனை வருஷங்கள் அது வந்து சீக்ரெட்டா கிளாசிஃபைடா இருந்தது, அது சரியில்லை. ஹிஸ்டரி ஹேஸ் டு பி ரிட்டன் வித் தி ஹெல்ப் ஆஃப் ஆர்கைவல் ரெக்கார்ட்ஸ், அண்ட் ஆர்கைவல் ரெக்கார்ட்ஸ் கேனாட் பி கெப்ட் இன் அ க்ளோஸ்ட் வால்ட். சில பேப்பர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் வந்து டோனர்ஸ் வந்து ஒரு ஆர்கைவ்ஸ்க்கு கொடுக்கும் போது அதுக்கு சில கட்டுப்பாடுகள் அவங்க சொல்றது உண்டு. அது வந்து சரி, அது வந்து முறைதான். ஆனா கவர்மெண்டோட ரெக்கார்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து நிரந்தரமா க்ளோஸா வச்சுக்கிறது, அது ஹிஸ்டரி எழுதுறதுக்கும் சரியில்லை, டெமோக்ரஸி பப்ளிக்கோடைய தத்துவங்களோட கூட அது வந்து சரியில்லை. அதனால இன்னைக்கு பண்ணின முடிவு வந்து ரொம்ப நல்ல முடிவு.
இந்த முடிவு ரொம்ப நல்ல முடிவு, அரசாங்கம் இதை வெளியிட்டு இருப்பது ரொம்ப சிக்னிஃபிகண்ட், முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா எந்த வகையில் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் நேதாஜி தொடர்பான அந்த தகவல்கள் முக்கியமானது என்று உங்களை போன்றவர்கள் பார்க்கின்றீர்கள்?
அது அந்த ரெக்கார்ட்ஸ் பார்த்த பிறகுதான் சொல்ல முடியும். ஹிஸ்டோரியன்ஸ் வந்து அது பரிசீலிக்கணும். நான் வந்து என்ன இன்னைக்கு இப்போ சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த விஷயத்தை அரசியலோட சேர்க்கக்கூடாது. அரசியலும் ரிசர்ச்சும் வெவ்வேறு திசைகள் போயிட்டுருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அரசியலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கக்கூடாது. ஏற்கனவே இருந்த யூபிஏ சர்க்கார் இது பண்ணிருக்கலாம், பண்ணலை. இந்த சர்க்கார் பண்ணிருக்கிறது நல்லது. ஆனால் இந்த விஷயத்தை எடுத்து, நேதாஜி விஷயத்தை எடுத்து இப்போ வந்து பாலிடிக்ஸ் யாரும் விளையாடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். நேதாஜி பிலாங்ஸ் டு தி நேஷன், ஹி பிலாங்ஸ் டு தி ஹிஸ்டரி ஆஃப் ஆர் கண்ட்ரி. அந்த ஹிஸ்டரி சப்ஜெக்டை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு இந்த ரெக்கார்ட்ஸ் ரொம்ப தேவை. இந்த ரெக்கார்ட்ஸ் வந்து பொலிட்டிக்கலாக யூஸ் பண்ணக்கூடாது, ஹிஸ்டாரிக்கலாக, அகடமிக்காக, ஸ்காலர்லியாக யூஸ் பண்ணணும்.
ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது இந்திய அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட தகுந்த அளவுக்கு ஆவணங்களை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்திய அரசாங்கம் வந்து தங்களிடம் இருக்கின்ற நேதாஜி தொடர்பான எல்லா தகவல்களையுமே ஏன் வந்து பொது வெளியில பப்ளிக் டொமைனுக்கு கொடுக்கக்கூடாது? ஏன் இன்னும் சிலதை கிளாசிஃபைடாக வச்சிருக்கணும்?
அது அரசாங்கத்தை தான் கேட்கணும். இது வரைக்கும் பண்ணாம இருந்தது, அதுல கொஞ்சமாவது இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கிறது ஒரு பெரிய வெற்றின்னு சொல்லணும். பாக்கி இருக்கிறது கூட கூடிய சீக்கிரத்துல டீகிளாசிஃபை ஆயிடும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. இன்னைக்கு பண்ணிருக்கலாம், அதுக்கு ஏன் பண்ணலன்றது அரசாங்கத்துக்கு தான் தெரியும். ஆனா அது ஆகாம இருக்காது. இதே நேரத்துல இன்னொரு ஒண்ணு கூட சொல்ல விரும்புறேன். ஜவஹர்லால் நேருவோட பேப்பர்ஸ் கூட சிலது தீன்மூர்த்தி ஹவுஸ்ல ஓபன் பண்ணாம இருக்கு. அது வந்து டோனரோட கண்டிஷன்ல, அதுக்கும் கவர்மெண்ட்க்கும் கனெக்ஷன் இல்லை. அது கூட கூடிய சீக்கிரத்தில் டீக்ளாசிஃபை பண்ணணும். டீக்ளாசிஃபை இஸ் நாட் த ரைட் வேர்ட், அது வந்து ஓபன் பண்ணணும். அக்சஸ் ஷுட் பி அவைலபிள் டு தட் ஆல்சோ. அப்போதான் நமக்கு அந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளோட ஃபுல் ஹிஸ்டரி, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் மட்டும் இல்லை, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இருக்கக்கூடிய லீடர்ஸோடைய அவங்களுடைய மனப்பான்மை, அவங்களுடைய லைஃப், அவங்களுடைய கெரியர் பற்றி எல்லாம் ஃபுல் பிக்சர் தெரியும். க்ளோஸ் ரெக்கார்ட்ஸ் இன் ஆர்கைவ்ஸ் ஆர் அன் அனக்ரானிசம். ஒன்ஸ் ரெக்கார்ட்ஸ் ஆர் இன் பப்ளிக் ஆர்கைவ்ஸ், தே ஹேவ் நோ பிஸ்னஸ் டு ரிமைன் க்ளோஸ்ட்.
இப்போ பிஜேபி கவர்மெண்ட் வந்து கடந்த வருஷம் தேர்தலில் போட்டியிடும் பொழுது தேர்தல் அறிக்கையில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நேதாஜி தொடர்பான எல்லா ரகசிய ஆவணங்களையும் பொது வெளிக்கு கொண்டு வருவோம் பப்ளிக் டொமைனுக்குன்னு. அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதனுடைய ஒரு பகுதியாக இதை பார்க்கலாமா?
கண்டிப்பாக பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்க வேண்டியது. அது 100% ஓபன் பண்ண பிறகு அது வந்து இல் பி 100% விக்ட்ரி. ஆனால் இது கூட இது வரைக்கும் பண்ணது நம்ம வரவேற்கணும். அது நல்லது வந்து படிப்படியாக பண்ணுறாங்க போலிருக்கு, பரவாயில்லை. பண்ணாமல் இருக்கிறதோட இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறது கூட நல்லது தான். ஆனால் கூடிய சீக்கிரம் நான் நினைக்கிறேன் ப்ரோசஸ் இஸ் பிகா, அது வந்து இப்போ ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா ஜனங்கள் மத்தியில் ஒரு கேள்வி வரும், ஏன் நீங்கள் இது வரைக்கும் ஃபுல்லாக பண்ணலை, அதுக்கு என்ன காரணம், அந்த இடத்துக்கு பதில் சொல்லிதானே ஆகணும். பதில் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைன்னா ஓபன் பண்ணணும். நான் நினைக்கிறேன் இப்போ அந்த ப்ரோசஸ் கேனாட் பி ஸ்டாப்ட், இட் வில் ஹேப்பன், இட் ஹேஸ் டு பி வெல்கம்.
காந்தி மற்றும் ராஜாஜியின் பேரனும் எழுத்தாளர் மற்றும் சமூக ராஜதந்திரியுமான கோபாலகிருஷ்ண காந்தி அவர்கள். அடுத்து நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. குட்டி தீவாம் இலங்கையின் இசை வடிவங்களும் அழகானவை, பன்முகமானவை, பலராலும் பாராட்டப்பட்டவை. அவற்றின் சிறப்பு பற்றி பேசும் ஒரு முயற்சி.
தென்னை மரத்தில் பாளைக்குள்ளே ரெண்டு தேரை இருந்து முளைக்குது பார்.
ஈழத்து பாடல்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பிபிசி தமிழோசையில். தயாரித்து வழங்குபவர் பூபாலரத்னம் சீவகன்.
அமிர்த பரிபூரணி நளின விழிகாரணி அந்த பரிபூரணி சொந்த மருள் பாகிரி திமித திமி திமிதியன் நடனமிடு மகமாரி.
அடுத்து இலங்கை செய்திகள். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக திருகோணமலையைச் சேர்ந்த எம்எஸ் தௌஃபிக் நியமிக்கப்பட்டுள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் தகவல்களுடன் நமது கிழக்கிலங்கை செய்தியாளர் உதயகுமார்.
ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக முன்னாள் துணை அமைச்சர் எம்எஸ் தௌஃபிக் நியமிக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் அமைச்சருமான ரவுப் ஹக்கீம் அவர்களின் சகோதரர் ஏ.ஆர்.ஏ. ஹபீஸ் அவரது பதவியை ராஜினாமா செய்ததன் காரணமாக ஏற்பட்டிருந்த வெற்றிடத்துக்கே இவர் நியமிக்கப்பட்டுள்ளார். ஹபீஸ் கட்சித் தலைவரின் வேண்டுகோளின் பேரிலே பதவியிலிருந்து விலகிக் கொண்டதாக கூறப்படுகின்றது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான எம்.எஸ். தௌஃபிக் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திருகோணமலை மாவட்டத்தில் போட்டியிட்ட போதிலும் அவர் வெற்றி பெறவில்லை. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தேசிய பட்டியலில் கட்சியின் பொதுச் செயலாளர் ஹசன் அலி முன்னுரிமை பெற்றிருந்த போதிலும் அவருக்கு இம்முறையும் இடமளிக்கப்படவில்லை. இது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆதரவாளர்கள் மத்தியில் வாத பிரதிவாதங்களையும் விமர்சனங்களையும் தோற்றுவித்துள்ளது அல்லவா என்று அவரிடம் கேட்டபோது,
நியாயமான கேள்வி, இருந்தாலும் அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையில் 3 பிரதிநிதிகள் ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இப்படி இருக்கின்ற நிலையில் இன்னொரு பிரதிநிதியை கொண்டு கொடுக்கின்ற பொழுது அது 4 பிரதிநிதிகளாக மாறக்கூடிய சந்தர்ப்பமாக வரும். அந்த அடிப்படையில் தான் ஒரு பிரதிநிதி கூட இல்லாத திருகோணமலை மாவட்டத்திற்கு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கீழ் இருக்கின்ற மூத்த உறுப்பினர்கள், அறிவியற்குட உறுப்பினர்கள் கலந்துதான் இந்த முடிவை எங்களுடைய தலைவர் எடுத்திருப்பார் என்பது உறுதி
என்றும் குறிப்பிட்டார் எம்.எஸ். தௌஃபிக். ஆனால் இந்நியமனம் தொடர்பில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் முன்வைக்கும் காரணங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்கின்றார் அரசியல் விமர்சகரும் சமூக ஆர்வலருமான எஸ்.எல்.எம். கனிஃபா.
திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு ஏற்கனவே 2 முஸ்லிம் பிரதிநிதிகள் இருக்கிறாங்க. எனவே அவங்களுக்கு அது காரணமாக போதும், 3 உறுப்பினர் ஒன்றும் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ஏனென்றால் ஒரு ஒட்டுமொத்தமாக முஸ்லிம்களுக்கு ஒரு பிரச்சனை வர நேரம் அது முஸ்லிம் காங்கிரஸ் மட்டும் அந்த பிரச்சனையை கேட்கிறீங்களே. இந்த முஸ்லிமின் பேர் அடையாளம் உள்ள ஒவ்வொருவரும் தந்த இனத்துக்காக சமூகத்துக்காக குரல் கொடுப்பாங்க தானே. இந்த விடயத்துல அவரு ரொம்ப பிழையான ஒரு அணுகுமுறையை செஞ்சிட்டாரு. முஸ்லிம் காங்கிரஸ்ல ஒரு ஜனநாயகம் கிடையாது. 39 பேர் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை எடுத்து தலைவரோட தீர்மானத்தை தனியை நின்று எடுத்தா அவருடைய தீர்மானம் தான் செல்லுபடியா? இதுதான் ஏக தலைமைத்துவம். அதை கேள்விக்குட்படுத்தக்கூடாது தலைமைத்துவம்
என்றும் குறிப்பிட்டார் அரசியல் விமர்சகரும் சமூக ஆர்வலருமான SLM கனிஃபா. இது தொடர்பில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பொதுச் செயலாளர் MD ஹசன் அலியை தொடர்பு கொண்டபோது அவர் இதற்கு பதில் அளிப்பதை தவித்துக் கொண்டார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
நமது கிழக்கிலங்கை செய்தியாளர் உதயகுமார், இலங்கையின் ஆரம்ப கல்வி திட்ட முறையை மறுசீரமைப்பு செய்ய அரசு முடிவு செய்துள்ளது. மாணவர்கள் மீதான அழுத்தங்களை குறைக்கும் நோக்கிலேயே இந்த நடவடிக்கை என்றும் அரசு கூறுகிறது. இதுகுறித்து இலங்கை கல்வித்துறையின் ராஜாங்க அமைச்சர் வி ராதாகிருஷ்ணன் அவர்களுடன் பேசினார் பூபாலரத்னம் சீவகன்.
அதாவது கடந்த காலங்களிலே 5வது புலமை பரிசில் நடைபெறும் பொழுது அந்த மாணவர்களுக்கு உள்ளார்ந்த பிரச்சனைகள் இருப்பதாகவும் அவர் காது கேட்டியதாகவும், அதே போல பரீட்சையினுடைய பெறுபேறுகள் அடிப்படையிலே பாடசாலைகள் பெறுவது மட்டும் நோக்கம் அல்ல, அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து செயலாற்றுவது ஒரு கடமையாக இருக்க வேண்டும் என்பதையும், 6வகுப்புக்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த பாடத்திட்டத்திலே உள்ள திட்டங்களை மாற்றி, அதாவது 13 பாடங்கள் கொடுக்கப்படுகின்றது, அதையும் குறைத்து தேவையான பாடங்களை அவர்களுக்கு அறிமுகம் செய்து அதன் மூலமாக இந்த பிள்ளைகளுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்கும்படி சொல்லியிருக்கின்றார். விசேஷமாக 5வகுப்பு குழந்தை பரிசில் நடைபெறும் பொழுது பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளுக்காக முழு முயற்சியிலே ஈடுபட்டு அதை செய்வதாகவும், அதனுடைய பிரதிபலன் பொதுவாக அந்த பாடசாலைகளை நோக்கமாக கொண்டு செயல்படுவதாகவும், ஆகவே அதை சமூகத்துக்கு செயல்படும் வகையிலே அந்த கல்வி திட்டத்திலே சில மாற்றங்களை கொண்டு வரும்படி அந்த கல்வி மறுசீரமைப்பு திட்டத்திலே அவர் அதை சேர்க்க சொல்லியிருக்கின்றார். அதற்காக தேசிய கல்வி நிறுவனத்தினுடைய இயக்குநர் டாக்டர் நாணயக்கர் அவர்களும், ஏனைய அமைச்சின் செயலாளர்கள் மற்றும் அமைச்சர்கள், பாடசாலையினுடைய அதிபர்கள், பெற்றோர்கள் பலரும் இதில் கலந்து கொண்டு தாங்கள் அபிப்பிராயங்களை கொடுத்தார்கள். இதன் அடிப்படையிலே 1 மாதத்துக்கு இடையில இந்த செயல் திட்டத்தினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையை பற்றி ஜனாதிபதி அவர்கள் ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கும்படி பணித்திருக்கின்றார்.
5வது வகுப்பில் நடக்கின்ற அந்த புலமை பரீட்சையை நிறுத்த சொல்லியா அல்லது அதை ஏதாவது மாற்றங்களை செய்ய சொல்லியா, எப்படியான பரிந்துரை?
இல்ல, மாற்றங்களை கொண்டு வர சொல்லி. இப்பொழுது அதாவது அந்த பரீட்சைக்கு மட்டும் 100 புள்ளி வழங்குவதை விடுத்து பரீட்சைக்கு 50 புள்ளிகளையும் ஏனைய துறைகளிலே ஏனைய அவர்களுடைய திறமைகளை பற்றி ஆராய்ந்து அதற்கான சில புள்ளிகளையும், உதாரணமாக அவர்கள் விளையாட்டுத் துறையிலே திறமையாக இருந்தால், அல்லது அவர் நாடகம் நடிப்பதிலே திறமையாக இருந்தால் அந்த பிள்ளைகள், அல்லது அவர்களுடைய கலை கலாச்சாரங்களிலே திறமையாக ஈடுபடுபவர்களாக இருந்தால், அதே போல சமய கோட்பாடுகளிலே ஈடுபடுகின்ற பிள்ளைகளையும் உருவாக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். அதற்காக சில புள்ளிகளை கொடுத்து ஆக மொத்தம் இந்த 100 புள்ளிகளுக்கு அதை உள்ளடக்க வேண்டும் என்பது அவருடைய கருத்தாக இருந்தது.
5வகுப்புக்கு பிறகு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அதிக பாடங்களுக்கு பதிலாக பாடங்களில் மாற்றம் ஏற்படுத்த சொன்னதாக சொல்லியிருக்கிறீர்கள். பாடங்களின் எண்ணிக்கை குறைக்கப்படுமா அல்லது பாடங்களில் மாற்றம் ஏற்படுத்தப்படுமா?
6வகுப்பிலிருந்து ஒரு பிள்ளைக்கு 13 பாடங்கள் கொடுக்கப்படுகின்றது. ஆகவே இந்த 13 பாடங்களும் அவர்களுடைய சுமை அதிகமாக இருப்பதாக பெற்றோர்களும் ஏனைய நலன் விரும்பிகளும் அந்த பாடசாலை அக்கறை உள்ள சிலரும் இதை அறிவித்திருந்தனர். ஆகவே அதன் அடிப்படையிலே பாடத்திட்டங்களை இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ற மாதிரி, நவீன யுகத்திற்கு ஏற்ற மாதிரி அவர்களை மாற்றம் செய்ய வேண்டும் என்பதையும் படித்திருந்தார்.
இந்த உலகமயமாதல் சூழ்நிலையில இலங்கையினுடைய பிள்ளையினுடைய போட்டி, அடுத்த கட்ட போட்டி என்பது இலங்கைக்கு உள்ளே என்பதை தாண்டி இன்றைக்கு சர்வதேச மட்டத்திலான இலக்கை நோக்கி போய்கொண்டிருக்கிற ஒரு சூழல்ல அவர்கள் பல்துறை சார்ந்த அறிவையும் வைத்திருக்க வேண்டியவர்களாக எதிர்பார்க்கப்படுகின்றார்கள். அப்படியான தருணத்துல இந்த பாடங்களின் எண்ணிக்கையை குறைப்பது வந்து பாதகமாக அமையாதா?
தேவையான பாடங்களை குறைப்பதிலே அக்கறை இல்லை. அதாவது உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு IT மிக முக்கியமான பாடமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் அவர்களுக்கு தொழில்நுட்ப அறிவு கட்டாயம் தேவைப்படுகின்றது. இதே போல விஷயங்களை உள்வாங்கி ஏனைய பாடங்களிலே உள்ள விஷயங்களை குறைப்பதற்கான நடவடிக்கை, அதாவது இது ஒரு அறிமுகமாக பைலட் ப்ரொஜெக்டாக செய்ய சொல்லியிருக்கின்றார். அது அந்த தேசிய கல்வி நிறுவனத்தினுடைய இயக்குநர்கள் சேர்ந்து 1 மாதத்துக்குள்ள அவங்க அறிக்கையை சமர்ப்பிக்கணும். ஏன்னா அது என்ன மாதிரியான அவங்களுடைய அறிக்கை வந்த பிறகுதான் முழுமுற்றுமுழுதாக இதை பற்றி சிந்திக்க முடியும். 9வகுப்பிலே ஒரு விசேஷமான பரீட்சையை நடத்தி அந்த 9வகுப்புக்கு பிறகு அந்த மாணவர்களுடைய திறமையின் அடிப்படையிலே எந்தெந்த பாடத்திலே விரும்புகின்றார்களோ அல்லது எந்தெந்த பாடத்திலே அவர்கள் திறமையாக இருக்கின்றார்களோ அந்தந்த துறையை சார்ந்த வகுப்புகளுக்கு அவர்களை செல்ல வேண்டும் என்பதும் இந்த விஷயத்தில் அன்று பேசப்பட்டது.
இலங்கை அரசின் கல்வித்துறைக்கான ராஜாங்க அமைச்சர் வி ராதாகிருஷ்ணன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேயர் நேரம், பங்கேற்பு மணிவண்ணன் மற்றும் சங்கீதா ராஜன்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்த மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் சங்கீதா. நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் நம்முடைய தமிழோசை ஒலிபரப்பாகும் சிற்றலை வரிசைகளை ஒருமுறை தரலாமே சங்கீதா?
ஆம், பிபிசி தமிழோசை வானொலி நிகழ்ச்சிகளை சிற்றலை மூலம் கேட்கும் நேர்கள் மறு அறிவித்தல் வரும் வரை 41 மீட்டரில் 7600 கிலோஹர்ட்ஸிலும் 31 மீட்டரில் 9900 கிலோஹர்ட்ஸிலும் மற்றும் 25 மீட்டரில் 11965 கிலோஹர்ட்ஸிலும் மறு அறிவித்தல் வரும் வரை கேட்கலாம்.
சரி, இனி மின்னஞ்சல்கள் மற்றும் கடிதங்களுக்கு செல்லலாமே சங்கீதா.
தமிழக அரசு தொடங்கியுள்ள புதிய தொலைபேசி எண் சேவை பற்றி குறிப்பிடும் மதுரை நேயர் சோ சண்முக சுந்தரம், மக்கள் குறைகளை தீர்ப்பதற்காக தமிழக அரசால் உருவாக்கப்பட்ட அலைபேசி மையம் தேவையில்லாதது. அரசு அதிகாரிகளும் பணியாளர்களும் கையூட்டு வாங்காமல் தங்கள் பணிகளை செய்தாலே மக்கள் நிம்மதியுடன் மகிழ்ச்சியாகவும் இருப்பார்கள் என்கிறார்.
ஹைதராபாத் மத்திய பல்கலைக்கழகத்தில் தலித் மாணவர் ரோஹித் வேமுல தற்கொலை செய்து கொண்டது குறித்த செய்தி பற்றி எழுதும் கனடா நேயர் சரோவர்ணன், இந்த தற்கொலை ஜாதியின் அரசியல் அழுத்தத்தின் காரணமாக நடைபெற்றுள்ளது, மிகவும் கண்டிக்கத்தக்கது. பல்கலைக்கழகத்தில் பல மாணவர் குழுக்களுக்கு இடையே மோதல் நடைபெறுவது சகஜம். அதனை சமாதான முறையில் தீர்த்து வைப்பது கல்லூரி நிர்வாகத்தின் கடமை. இப்படியான பிரச்சனைகளை தீர்க்க பல பிரிவுகள் கல்லூரி நிர்வாகங்களில் இருக்கின்றது. அப்படி இருக்கும்பொழுது சம்பந்தப்பட்ட மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அமைச்சகத்துக்கு என்ன தேவை இருக்கிறது? படிக்கலாம், ஆனால் கல்லூரி வளாகத்தில் தங்கக்கூடாது, உணவு விடுதிக்கு செல்லக்கூடாது, நூலகத்துக்கு போகக்கூடாது என அசாதாரண சூழ்நிலையை மாணவர்களுக்கு உருவாக்கி அதன் மூலம் அவர்களை மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கி தற்கொலை செய்ய வைக்க யார் காரணமாக இருந்தார்களோ அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்கிறார்.
இதே செய்தி குறித்து ஃபேஸ்புக் பக்கங்களில் கருத்து எழுதும் நேயர் கலிய பெருமாள், உரக்க சொல்வோம், தீண்டாமை வெறி பிடித்த தேசம் எங்கள் தேசம் என்று என்கிறார்.
இலங்கை போர்க்குற்ற விசாரணையில் வெளிநாட்டிலிருந்து நீதிபதிகளை இறக்குமதி செய்ய அனுமதிக்க மாட்டோம் என்று பிபிசிக்கு அளித்த பேட்டியில் இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கூறியிருப்பது பற்றிய செய்தி குறித்து எழுதும் பெரிய வளையம் நேயர் கி ரவிச்சந்திரன் மற்றும் சாந்தி பிரபாகரன், இதில் இலங்கையில் நடந்த போரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நீதி விசாரணை நடத்த வேண்டுமென்றால் உண்மையான விசாரணைக்கு வெளிநாட்டு நீதிபதிகள் இருந்தால் மட்டுமே அங்கு மக்களுக்கு நல்லதொரு தீர்ப்பு கிடைக்கும் என்கிறார்கள்.
இதே செய்தி குறித்து நமது ஃபேஸ்புக் பக்கங்களில் கருத்து எழுதும் நேயர் சிந்துஜா, அன்று தமிழ் மக்களுக்கு பக்கபலமாக இருந்த இந்தியாவின் தீர்வு திட்டத்தை எதிர்த்து போரிட்டு 1200 ராணுவ வீரர்கள் மற்றும் ராஜீவ்காந்தியை கொன்றதன் விளைவுதான் இது. பிரபாகரன் செய்த வேலையால் உறவுகளை இழந்து தமிழ் மக்கள் இன்று அரசியல் அனாதைகள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதே உண்மை என்கிறார்.
இதே செய்தி குறித்து எழுதும் குவைத் நேயர் சந்திரமோகன், உள்நாட்டு விசாரணை தமிழ் மக்களுக்கு துளி அளவு கூட விருப்பமில்லை, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துளி அளவு கூட நியாயம் கிடைக்க பன்னாட்டு நீதிபதிகள் நடந்த குற்றங்களை விசாரித்தால் மட்டுமே நீதி கிடைக்கும், நல்லாட்சி அரசாங்கத்தின் நடவடிக்கை இப்படி இருந்தால் எப்படி நியாயம் கிடைக்கும் என்கிறார்.
தாஜிகிஸ்தானில் தாடிகளை போலீசார் மழித்த செய்தியை பற்றி எழுதும் ஃபேஸ்புக் நேயர் மஜித் நாசர், இவை திட்டமிட்டு முஸ்லிம்களை அவமானப்படுத்தும் செயல்கள். கட்டாயப்படுத்தி தாடிகளை போலீசார் மழித்தது அவர்களுக்கு வேலை இல்லை என்பதும் சனியனை விருந்துக்கு அழைத்தது போலாகும். மேலும் அந்நாட்டில் முஸ்லிம் அல்லாதோரும் தாடி வைத்திருப்பார்கள், அதையும் மழுக்கியிருப்பார்கள். தாடி மழுக்கினால் மட்டும் தீவிரவாதம் கட்டுப்படுமா? முட்டாள்களின் முயற்சி பலனளிக்குமா என்பது சந்தேகமே என்கிறார்.
பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் மத நிந்தனை குற்றம் செய்துவிட்டதாக தவறாக நம்பிய ஒரு சிறுவன் தனது கையை தானே வெட்டி கொண்ட சம்பவம் பற்றிய செய்தி குறித்து நமது ஃபேஸ்புக் பக்கங்களில் கருத்தெழுதும் மகா நடராஜா, இந்த இமாம் ஒரு அடிமுட்டாள், இவரது கேள்விக்கு விடையாக 5.8 பில்லியன் கைகள் உயர்ந்திருக்கும், அதை இவர் கண்டிருக்க மாட்டார். உலகின் ஜனத்தொகை 7.4 பில்லியன், அதில் முஸ்லீம்கள் 1.6 பில்லியன் மட்டும்தான் என்கிறார்.
சுய அழிவை நோக்கி மனித இனம் சென்று கொண்டிருக்கிறது என்று பேராசிரியர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் விடுத்த எச்சரிக்கை பற்றிய செய்தி குறித்து எழுதும் நேயர் சிவரூபன் ரூபன், இன்று வரை மனித இனம் பிற இனங்களால் அழிந்ததென்று இல்லை, மாறாக மனிதர்கள் தம் இனத்தை தாங்களே வகைத்தொகையின்றி அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிறார்.
ஜல்லிக்கட்டு தடையால் அபூர்வ உள்நாட்டு காளை இனம் அழிந்துவிடும் என்ற பேட்டி குறித்து நமது ஃபேஸ்புக் பக்கங்களில் கருத்தெழுதும் சென்னை நேயர் கணேஷ்குமார், இந்த ஜல்லிக்கட்டுக்கான தடை வெறும் கிராமத்தில் உள்ள மக்களுக்கான பிரச்சனை அல்ல, இதன் விளைவு அடுத்த தலைமுறையில் உள்ள ஒவ்வொரு தமிழ்நாட்டில் வசிக்கும் அனைவரையும் பாதிக்கும் என்கிறார்.
இணையதளத்தில் மகாத்மா காந்தி மற்றும் மெர்லின் மான்ட்ரோ ஆகியோரின் அரிய புகைப்படங்களை பாராட்டுகிறார் திருச்சி நேயர் AML நஜ்முல் ஆரிஃபின்.
தமிழக சட்டசபையில் ஆளுநர் உரையில் இலங்கை பிரச்சினை பற்றிய குறிப்பு பற்றி கருத்தெழுதும் பெங்களூர் நேயர் ராஜா மதிவாணன், தமிழக சட்டமன்றம் இலங்கை தமிழர்களின் காவலர் போல போலியான தீர்மானங்களை போடுவதை நிறுத்த வேண்டும், இவர்கள் இலங்கை தமிழர்களுக்கு உதவி செய்ய விரும்பினால் தமிழக மீனவர்கள் இலங்கை தமிழ் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கொள்ளையடிப்பதை தடுத்தால் போதும், இப்போது இலங்கைக்குள் தமிழர்களும் சிங்களவர்களும் பேசி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உகந்த சூழல் நிலவுவதாக தெரிகிறது என்கிறார். சரி சங்கீதா, நேரத்தை முடித்துக் கொள்வதற்கு முன் கடிதங்கள் மூலம் நம்முடன் தொடர்பு கொள்ள தேவையான உள்ளூர் முகவரிகளை தரலாமே.
ஆம், பிபிசி தமிழோசைக்கு கடிதங்கள் மூலம் தமது கருத்துக்களை தெரிவிக்க விரும்பும் இந்திய நேர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 683 என்ற முகவரிக்கும், இலங்கை நேர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே கடிதங்களை அனுப்பலாம்.
சரி சங்கீதா, நேரமாகிவிட்டது. இத்துடன் இன்றைய நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேர்களே.
வணக்கம் நேர்களே.
நேர் நேரம் கேட்டீர்கள். பங்கேற்பு மணிவண்ணன் மற்றும் சங்கீதா ராஜன். சற்று முன்னர் வந்துள்ள ஒரு செய்தியை பார்ப்போம். இங்கிலாந்தில் 50 மில்லியன் டாலர்கள் பரிசு பெற்றுள்ள ஒரு டிக்கெட், அந்த டிக்கெட்டை ஒரு பேண்டில் வைத்து அந்த டிக்கெட்டுக்கு தாங்கள் சொந்தம் கொண்டாடும் பெண்மணி வாஷிங் மிஷினில் போட்டுவிட்டதால் அந்த டிக்கெட் இப்பொழுது நைந்து போய்விட்டது என்று அந்த பெண்மணி கூறுகின்றார். எனினும் அந்த பரிசுக்குரிய எண்கள் அதில் தெளிவாக தெரிகின்றன என்றாலும் பார்கோடு தெரியவில்லை. இப்பொழுது அந்த பரிசு சீட்டு கம்பெனிக்கு அனுப்பப்பட்டுள்ளது. கிடைக்கிறதா பார்ப்போம் அவருக்கு அந்த பரிசு. நாளை சந்திப்போம். வணக்கம்.